அடுத்தது இறைவன். அப்போ இப்படிப்பட்ட அருளாளர்கள் எல்லாம் கொண்டது இந்த நம்முடைய சைவ சமயம் அவ்வளவு உயர்வுடையது. அவர்கள் எல்லாம் இறைவனை பற்றி உண்மைகளை அவ்வாறு தெளிவாக தெரிந்திருந்தனாலதான் அவர்கள் வந்து அது மாதிரி எல்லாம் செய்தாங்க. சிவ வேடமே மெய்ப்பொருள் வேடமே மெய்த்தவ வேடம் என்று அவர் நினைத்தார். இப்போ இறைவனுக்கு இருக்கக்கூடிய இரண்டாவது குணங்கள், எட்டு குணங்கள்ல இரண்டாவது குணம் என்ன? தூய உடம்புடைமை. அதாவது நமக்கெல்லாம் தூய உடம்பு இல்லைனுங்கிறது நல்லாவே தெரியும் நமக்கு. நம்ம அதுக்கு மாறுபடணும்னு சொல்லிதான் இதை சொன்னாதான் புரியும். தூய உடம்புன்னா நம்மளால கற்பனை கூட பண்ண முடியாது. நம்முடைய உடம்பு எல்லா விதமான அழுக்குகளும் நிறைந்தது, அதோடு கூடி நம்முடைய உயிரும் கூட அழுக்கோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. அது என்ன அழுக்குங்கிறத திரும்ப பார்க்கலாம். நம்ம ஆணவ மலம் என்ற இருளோடு கூடி சம்பந்தப்பட்டது. ஆனால் நம்முடைய உடல்ல எல்லா விதமான மலங்களும் இருக்கின்றனங்கிறது உங்களுக்கு தெரியும். ரெண்டு நாளைக்கு குளிக்கலன்னா அப்புறம் பக்கத்துல யாராவது உட்காந்துருக்க முடியுமா? இல்ல காலையில பல் விளக்காம உட்காந்தோம்னா பக்கத்துல இருக்கிற நம்மகிட்ட பேசுவாரா இல்லையா? நாம் உண்ணுகின்ற உணவில் இருந்து, நாம் பேசுகின்ற பேச்சில் இருந்து எல்லாமே மலம் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது, குற்றங்களுடையதாக இருக்கிறது. உயிருக்கு என்ன குற்றம்னா பற்றுதல் குற்றம். உயிருக்கு என்ன சிறப்பு குணம்னா அறிவோடு இருத்தல். ஆனா உயிர் அறிவோட செயல்படுறது கிடையாது. எப்ப பார்த்தாலும் அது தன்னுடைய விருப்பு வெறுப்புகளின் வழியாக சென்று ஒரு பொருளை பற்றி பற்றி அது தன்னுடைய குற்றத்தை இழைத்துக் கொண்டிருக்கிறது. அடுத்தது மூன்றாவது இயற்கை உணர்வுடைமை. இயற்கை உணர்வுடைமைனா யாரும் அறிவிக்காமல் தானே அறிவுடையவனாக இருத்தல். இப்ப நமக்கெல்லாம் யாராவது அறிவிக்கணும். குழந்தை நடக்கிறதுக்கு தெம்பு வந்துடும் அதுக்கு. ஆனா அது நடக்கிறதுக்கு நம்ம பயிற்றுவோம், நடவண்டி கொடுக்கறோமா, அப்புறம் தூக்கி கையை பிடிச்சுக்கிட்டு ரெண்டு ஸ்டெப்பு ஒரு தடவை ஸ்டெப்பு ஆனாலும் கீழ் வந்துருது, உடனே நடக்க பயிற்சி வைக்கிறோம். அறிவு இருக்கு குழந்தைக்கு, அஞ்சு வயசான உடனே குழந்தைய பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் யாராவது ஒருத்தர் சொல்லிக் கொடுக்க வைக்கிறோம். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நம்ம அறிவிக்க அறியும் தன்மையுடையது நம்ம உயிர். ஆனால் யாரும் அறிவிக்காமலே பேரறிவு பொருளாக இருப்பது எது? சிவபரம்பொருள். அது வந்து செல்ஃப் ஜெனரேட்டர். நம்ம எல்லாம் வந்து யாராவது ஊதி ஊதி நம்மள ஜெனரேட் பண்ணணும். அப்ப வந்து நமக்கு வந்து அறிவு தானா வராது, யாராவது என்ன செய்யணும் நமக்கு அறிவை அறிவித்து இயக்க வேண்டும். நமக்கு யாராவது வெளியில இருந்து அறிவித்து அறிவித்து இயக்க வேண்டும். அதுக்கு அடுத்தது நான்காவது இயற்கை உணர்வுடைமை. அது வந்து சமஸ்கிருதத்துல அனாதி போதம் அப்படின்னு சொல்லுவாங்க அத. அடுத்தது முற்றுணர்வுடைமை. முற்றுணர்வுடைமை இதை கொஞ்சம் நல்லா தெளிவா நம்ம தெரிந்து கொள்ளலாம். முழுமையாக உணர்வு படைத்தவர், முழு உணர்வு படைத்தவர். நமக்கு முழு உணர்வு கிடையாது, முற்றுணர்வு கிடையாது. அதை எப்படி விளக்கலாம் பாருங்க. இப்போ இந்த ஹால் இருக்கு, இப்ப நம்ம கண்ணு கேட்டினவர்களும் இந்த ஹால் இருக்கு. இதுல இருக்கக்கூடிய பொருள்கள் என்ன என்ன அப்படின்னு கேட்டா நம்மளால சொல்ல முடியுமா முடியாதா? முடியும், சொல்ல முடியும். இங்க பைரவர் இருக்கிறார், அங்க நவகிரகங்கள் இருக்கின்றன, இங்க ஆண்கள் உட்காந்துருக்காங்க, பெண்கள் உட்காந்துருக்காங்க, போர்டு இருக்குது, அங்க சிவ சிவன் எழுதிருக்குது, இங்க ஒரு ரிஷபவாகனம், நாலு ரிஷபவாகனம் இருக்கு. சொல்ல முடியுமா முடியாதா? முடியுமா? சரி. இப்போ ஆணிலேப்பர் கோயிலுக்கும் பக்கத்துல எத்தனை சைக்கிள் நிக்குதுன்னா சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா முடியாதா? சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? முடியாது. ஏன் முடியாது? நமக்கு அந்த ஆற்றல் இல்ல. இல்லையா? ஆனா கடவுள் முற்றுணர் உடைமைங்கிறது என்ன தெரியுமா? அவர் இந்த பிரபஞ்சத்தையே தனது உடலிலே அடக்கி வியாபகத்தில் அடக்கிட்டு வச்சிருக்கிறாரா? அதனால எந்த பொருள் எங்கெங்க இருக்குன்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அதுதான் முற்றுணர் உடைமை என்பது. முற்றுணர் உடைமை அவன் ஒருத்தனாலதான் இருக்க முடியும். ஏனென்றால் அவன் அகண்ட வியாபக பொருள். அவன் உடம்புல வந்து பல பால்வெளி மண்டலங்கள் மிதக்கி கொண்டிருக்கின்றன. அந்த பால்வெளி மண்டலங்களுக்குள்ள ஒரு பால்வெளி மண்டலத்துக்குள்ள ஒரு பூமி நம்ம இருக்கோம். நம்ம வந்து ஒரு சின்ன பூமியே கடுகு போல ஆயிடும். கடுகெல்லாம் பெருசு, அதை விட இன்னும் சின்னது பூமி. அதுக்குள்ள நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம்? அப்ப அத்தனை பேர் இருக்கிறாங்க. அப்ப நம்மங்கிறதே கண்ணுக்கு தெரியுமா தெரியாதா? ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம எத்தனை மூச்சு விடுறோம் அவனுக்கு தெரியும். ஒரு எறும்பு நடந்து போச்சுன்னா அந்த காலடி சத்தம் கூட அவனுக்கு கால் விடுது. சில டவுன்ஷிப்ல வந்து சிங்கப்பூர் அடிவு மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க, நம்ம முதல்ல கூட சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். அந்த பிரதமருடைய அலுவலகத்துக்குள்ள ஒரு கண்ட்ரோல் ரூம் இருக்கு. அங்க இருக்கிற வீதிகள்ல எந்த வீதியில என்ன கார் போயிட்டு இருக்குன்னு கவனிக்கணும்னா அவர் அந்த கம்ப்யூட்டர் பட்டன் தட்டினாருனா அது கார் போற என்ன போகுதுன்னு தெரியுமா, அந்த வீதியில எத்தனை பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு கம்ப்யூட்டர் மூலமாக ஒரு டவுனையே வந்து ஒரு பிரதமரையே கண்காணிக்கக்கூடிய அளவு இருக்கு இல்லையா. அது போல இந்த பிரபஞ்சம் நான் கொஞ்சம் சொன்னேன், ஒரு மில்கி வேயை கடந்து வர்றதுக்கு சூரியனுக்கு எவ்வளவு நாளி ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன், 21.5 கோடி ஆண்டுகள். அது போல எத்தனை மில்கி வே இருக்கு, எத்தனையோ நம்மளால சொல்ல முடியாது. அவ்வளவுலயும் நடக்கிறதையும் எல்லாவற்றையும் கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆற்றல் தான் முற்றுணர்வுடைமை. அத நம்மளால கற்பனை பண்ண முடியுதா, நீங்க கொஞ்சம் ஓய்வா கற்பனை பண்ணுங்க, அப்பதான் நல்லா பண்ணலாம். இப்ப பண்ணோம்னா சரியா முடியாது. யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, யார் அறிவார் அந்த அகலமும் நீளமும், பேரறியாத பெருஞ்சுடர் உண்டதன் வேறறியாமல் விளம்புகின்றேனே. சரியான பாட்டு. அடுத்தது 5வது குணம், என் குணங்கள்ல இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு சந்தோஷம் பண்ண ரசிக்கணும். இறைவனுடைய குணம் இவ்வளவு பெரியவனா இருக்கான், நம்ம போய் சாதாரணமா சாமியை பார்த்துட்டு வந்துடுறோம், ஒரு ஒரு 6 லிட்டர் பால் ஊத்திட்டு இது போல யாருமே அபிஷேகம் பண்ணிருக்காங்க, நான் தான் அவனுடைய பக்தியோட பண்ணேன், யாரு இந்த இந்த சாமி தோணதுல இருந்து 100 லிட்டர் பாலை அவனும் ஊத்தி அபிஷேகம் பண்ணிருக்க மாட்டான், என் அபிஷேகம் தான் பெரிய அபிஷேகம் அப்படி நம்ம நினைக்கிறோம். அதுதாங்க யான் எனது என்னும் அகங்காரம். இந்த சிவபெருமானுக்கு இந்த பூமியே புள்ளியா தூசியா ஒடுங்கி போயிடுது. இது மாதிரி தூசி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தூசிகள் அடங்கி இந்த பிரபஞ்சத்தை தன்னுடைய வியாபகத்துள்ள வச்சிருக்கான், அவனுக்கு ஒரு 1000 லிட்டர் பாலை ஊத்திட்டு நான் தான் பெரிய மனு சொன்னா விசித்திரம்னு சொல்லுது. ஆணவங்களத்தினுடைய 7 குணங்கள் பின்னாடி நான் சொல்றேன் உங்களுக்கு, என்ன இருக்கும் நீங்க படிங்க சைவசிதாந்தம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும். அது அதாவது கஷ்டமான பாடம்னு சொல்லுவாங்க, சைவசிதாந்தம் படிக்க முடியாது, யாரோ சில பேர் தான் படிச்சுக்குவாங்க அவங்களுக்கு தான் புரியும் அப்படின்ட்டு எல்லாருக்கும் புரியும் பாருங்க. இயல்பாகவே பாசமின்மை. நான் வந்து என்னால முடியும் உங்களால முடியுமா இல்லையா, முடியுமா இல்லையா, முடியும் நிச்சயமா முடியும். அடுத்தது இயல்பாகவே பாசமின்மை. 5வது சொல்லிட்டேன், நிராமயான்மா. நிராமயான்மா அது வந்து சமஸ்கிருத பேர். அதாவது சூரியன் இருக்கா வர்றாருன்னு வச்சுங்க, காலையில வந்துடுறாரு 6:14 உதயம் இன்னைக்கு, அப்ப இருட்டு இருக்குமா அவருக்கு முன்னாடி, சூரியனுக்கு முன்னாடி இருட்டு வருமா, இருட்டு இருக்காது. சூரியன் வந்தாலே இருட்டு போயிடும், எப்ப சூரியன் வராரோ அப்ப இருட்டு போயிடும். அதுபோல இறைவனுடைய சாநித்தியத்துல எந்த விதமான பாசமும் நிக்க முடியாது. ஆகவே கடவுளுக்கு பாசம்ங்கிற ஒன்று தெரியாது. நமக்கு தெரிஞ்ச விஷயம் அவனுக்கு தெரியல பாருங்க, நம்மளோட அவன் கொஞ்சம் குறைச்சா போல இருக்கு. நமக்கு பாசம்னா என்னன்னு தெரியுது, பாசத்துக்கு நாம் வசப்படுகிறோம். ஆனா அவன் பாருங்க ஒரு அப்ராணி, அவனுக்கு பாசம்னா என்னன்னு தெரியாது. அவனை போய் கேளுங்க சிவபெருமான, அவனுக்கு பாசம்னா என்னன்னு தெரியாது. ஏனென்றால் அவனுடைய சாநித்தியத்திற்கு முன்னால பாசம் என்பது நிற்க கூட முடியாது. பசு பாசம் நிலாவே, பாசம் அவனுக்கு முன்னாடி எதிர்க்க நிற்க முடியாது. அவன் பாசத்திற்கு வசப்படாதவன், நாம் பாசத்திற்கு வசப்படுகின்றவர்கள். அவன் பாசத்தினின்று நீங்கி எப்பொழுதும் தூய உடம்புடையவனாகவே அவன் இருக்கிறான். அவன் அந்த மாயைக்கும் 36 தத்துவங்களுக்கும் அப்பால் விளங்குகிறான், அப்பால் விளங்கக்கூடிய முடிமணியாக விளங்கக்கூடிய பொருள். அதுதான் பெருமான் சொல்கிறார், சோதியே சுடரே சூழடி விளக்கே அப்படின்னு சொல்றார். அவன் முற்றிலும் தூய்மையானவன், இயல்பாகவே பாசங்களை கடந்து நின்று விளங்குகிறான். அடுத்தது 6வது பேரருள் உடைமை. இந்த ஒரு குணத்தினாலதாங்க நம்மளுக்கு எல்லாம் வந்து அவனுடைய கருணை வருகிறது. அவன் இந்த உலக சிருஷ்டியே இந்த ஒரு குணத்தினாலதான் செய்யறான், ஒரே ஒரு குணத்தை உபயோகப்படுத்திதான் நடத்துதான் இந்த உலகத்தினுடைய சிருஷ்டியே. பேரருள் உடைமை, ஏன் அத பேரருள்னு சொல்றோம், குட்டி அருள்னு சொல்லக்கூடாதா, பெரிய அருள் ஏன் பெரிய அருள்னு சொல்றோம். அவனுடைய வியாபகம் எப்படிப்பட்டது, அவனுடைய வியாபகத்தனமால அளக்க முடியுமா, மிக பிரம்மாண்டமான வியாபகம் படைத்தவன். கடல் எவ்வளவு பெருசோ அவ்வளவு பெருசு தண்ணி, அப்ப சிவன் எவ்வளவு பெருசோ அவ்வளவு பெருசோ அவனுடைய கருணை, அதனால அவன் பேரருளுடையவனாக இருக்கிறான். இப்போ நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வரார், நம்ம பணக்காரங்களாவே இருக்கோம், யாரோ ஒருத்தர் வரார், யாசகர் ஒருத்தர் வர்றார், அவரு ரொம்ப ஏழையா இருக்கிறார் அனாதையா இருக்கிறார், நம்ம வீட்டுக்கு வர்றாரு, பார்த்தோன்னா ஒரு கருணை நம்ம மனசுல வந்துருது, நீங்க அங்கங்க வளையாதீங்க, தினமும் எங்க கூட சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிடுறோம் அவர்கிட்ட. ஒரு 10 நாள் தொடர்ந்து வர்றாரு, 11 நாள் நமக்கு ஏதோ சுவாராக வீட்டுல ஏதோ செய்யறதுக்கு சங்கடம், என்னடாது அப்படின்னு ஆரம்பிச்சிருவான் இல்லையா. நான் அப்படி சொல்லிவிட்டமே இப்ப செயல்படுத்த முடியாது, சங்கடமா இருக்க. சரி சொல்லிவிட்டோம், ஒண்ணும் பண்ண முடியல. சரிந்தாங்க, ஒரு 10 ரூபா பணம் காலையில போய் எங்க டிஃபன் வாங்கி சாப்பிடுங்க. அப்புறம் பார்த்தா 2 நாள் கழிச்சு அதே பழக்கமா போய் இன்னைக்கு ஒரு 20 ரூபா தரேன் எங்கேயாவது சாப்பிடுங்க. அப்புறம் என்னைக்காவது ஒரு நாளுக்கு வந்து நம்மள்ட்ட சில்லறை இல்லாத நேரத்துல வந்து நிக்கிறாருன்னு வச்சுங்க, இன்னைக்கு எங்கேயாவது பாத்துங்களேன். நம்முடைய அதாவது நான் இதை வந்து குறைவா சொல்லல, நம்ம கருணையில ஏற்றம் இருக்கும் தாழ்வும் இருக்கும். இன்னைக்கு முடியும், இன்னைக்கு முடியாம இருக்கும், நாளைக்கு முடியும், நாளைக்கு முடியாம இருக்கும். அதுல ஏற்றங்கள் இரக்கங்கள் இருக்கும், நம்முடைய அன்புல கூட ஏற்றங்கள் இரக்கங்கள் இருக்கும். ஆனால் அவன் அளப்பரிய கருணையுடையவன், எவ்வளவுதான் உண்டாலும், எவ்வளவுதான் அதுல இருந்து எடுத்தாலும், எவ்வளவுதான் அதை இருந்து வழங்கினாலும் அதுல குறைவிடவே குறைவிடாது. குறைவிலா நிறைவு, கோதிலா அமுது. எல்லா பொருள்களையும் ஒரு கோது இருக்கும் இல்லையா, அவரைக்கு வாங்கினோம்னா அதுல ஒரு நார் இருக்கும், உரிக்கணும். நாரை உரிச்சுட்டு தான் நம்ம சமைக்கிறோம், பெண்களுக்கு நல்லா தெரியும். எதா இருந்தாலும் அதுல ஒரு வேண்டாத பொருள் இருக்கும், அதை நீக்கிட்டு சாப்பிடுவோம். அரைஞ்சு சுளையே எடுத்தாலும் அதுல விதைகள் இருக்கும், மேல் தோல் இருக்கும், அதெல்லாம் எடுத்துட்டு தானே சாப்பிடுறோம். ஆனால் இவன் கோதில அமுது, அந்த அமுதம் கோது கொஞ்சம் கூட இல்லாதவன், கொஞ்சம் கூட இல்ல. புளி வச்சிருக்காங்க இல்லையா கடையில, பேஸ்ட் மாதிரி வச்சிருக்காங்களா, அது போல எடுத்தவொன்னு கரைச்சிக்கலாம். ஆகவே அவனுடைய பேரல் உடைமை கொஞ்சம் கூட சலிக்காதது. எவ்வளவுதான் அவன் கொடுத்தாலும் அவனுக்கு கருணையே என்று வந்தா என்னும் திருக்குறிப்பே. எத்தனை தடவை வந்தாலும் வாவான்னு சொல்லுவான், சிரிச்சுக்கிட்டே கூப்பிடுவான். பெருமானிடம் எதுக்க போய் நின்னா, எவ்வளவு தப்பு செஞ்சுட்டு போய் நின்னாலும் குறையுடையார் குற்றம் ஓராய், என்ன அர்த்தம், என்ன தப்பு செஞ்சுட்டு போய் எதுக்க நின்னாலும் அவருடைய குற்றத்தையே நினைக்க மாட்டானா. அவன் குற்றம் அவனுக்கு தெரிஞ்சால ஏமாளிப்ப, அவன் குற்றம்ங்கிறது அவனுக்கு தெரியவே தெரியாது என்னன்னு. அதனால என்ன பண்ணுவான், குணமே கொள்வானா சிவபெருமான். குறையுடையார் குற்றம் ஓராய், நிறையுடையார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே. அப்போ இறைவன் முழு நிறைவுடையவன், அந்த முழு நிறைவிலிருந்து ததும்பி வருகின்ற பேராற்றலை இந்த உயிர்களுக்கு அவன் செய்கிறான். அவனுக்கு எந்த தேவையும் இல்லை. சிவபெருமானுக்கு ஏதாவது தேவைன்னு ஒன்னு இருந்துன்னு வச்சுங்க, அவன் குறைபட்டவன். எனக்கு ஒரு தேவை இருக்கு, நான் இன்னொருத்த போய் யாசிக்கிறேன்னா எனக்கு அந்த விஷயம் இல்லைன்னு அர்த்தம். சிவபெருமான் எந்த தேவையும் இல்லாதவன், அவன் செயல்படுறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா. சிவபெருமான் இப்ப அடுத்து நம்ம சொல்ல போறோம், சிவபெருமானுடைய செயல்களை பத்தி சொல்ல போறோம். அப்ப அவனுடைய அவனுக்கு எந்த தேவையுமே இல்லை, ஆனா ஏன் அவன் செயல்படுகிறான், ஐந்தொழில் ஆற்றுகிறான். இந்த உலகத்தை படைக்கிறான், சில காலம் காப்பாத்தி வைக்கிறான், தேவைப்படும் பொழுது ஒடுக்கிக் கொள்கிறான், உயிரினுடைய ஞான எழுச்சிக்காக மறைக்கிறான், அருள்கிறான், ஐந்தொழில் செய்கிறான். பஞ்சகிருத்திய பராயணா, நீங்க கோயில்ல சமஸ்கிருத மந்திரம்லாம் சொல்லுவாங்களே, ஐந்தொழில் ஆற்றுகின்றவன். என்ன ஐந்தொழில், இதுதான் அவன் சொன்னதுதான். இப்போ ஐந்தொழில் ஆற்றுகின்றானே, அவனுக்குன்னு ஏதாவது ஒண்ணு இல்ல. நமக்கு வந்து ஒரு தேவைப்படுகிறது, நான் வீட்டுல மம்முடி எடுத்து கொத்துறோம், வேற ஏதாவது ஒரு ஆபீஸ் போய் வேலை செய்யறோம், சாப்பாட்டுக்கு தேவைப்படுது, ஆபீஸ் போய் அலுவலகம் போறோம், அந்த 5 வேலையும் அவன் பாத்துக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு ஏதாவது தேவைப்பட்டு செய்யறானா, கொஞ்சம் தய நீங்க யோசனை பண்ணி பாக்கணும். அவனுக்காக என்று செய்யக்கூடிய செயல் என்ன, அவன் இந்த உலகத்தை படைக்கிறான், சில காலம் நிறுத்தி வைக்கிறான், தேவைப்படும் பொழுது ஒடுக்கிக் கொள்கிறான், நம்முடைய ஞானத்தை நம்மிடமிருந்து தோற்றுவிப்பதற்காக நம்முடைய தன்னை மறைத்துக் கொள்கிறான், அருள் புரிகிறான். பின்னாடி இந்த 5 செயல்களும் அவன் செய்யக்கூடிய பஞ்ச கிருத்தியங்கள் என்று சொல்லப்படுகின்றன. இந்த 5 தொழில்களையும் அவனுக்காக அவன் செய்யவில்லை, அவன் இந்த உயிர்களுக்காகத்தான், நமக்காகத்தான் செய்யறான். அதை நினைச்சு பார்க்கணும், நினைச்சு பார்த்தா நம்ம கண்ணில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் ஓடும். அவன் ஒண்ணும் தேவையில்லாதவன், அவன் ஏதாவது இல்லைன்னாலும் அவன் அதுக்காக வேலை செய்யணும். வீடு இல்லைன்னா வீடு கட்டிக்கணும், அவனுக்காக வீடு இல்ல. இந்த பிரபஞ்சமே அவன் இருக்கிற அவன் பிரபஞ்சமே அவனுக்குள்ள இருக்கு. பிரபஞ்சத்துக்கு எது வீடு, சிவபெருமான் தான். உயிர்களுக்கு எது வீடு, தங்குமிடம். நம்ம நினைச்சாலும் நினைக்காட்டியும் நம்ம உட்கார்ந்து இருக்கிறது அவன் மேலதான். என்ன காரியம் பண்ணாலும் அவனுக்கு தெரியாம செய்ய முடியாது. அவனுடைய பார்வை இல்லாமல் நாம் இல்லவே இல்லை, நம்மை விட்டு அவன் விலகவில்லை, அவனை விட்டு நாமும் விலக முடியாது. கடவுளால் முடியாத செயல்கள்னு சிலது இருக்கு, அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய வியாபகத்திலிருந்து நம்மளை வெளியே தள்ள முடியாது அவனாலே, அவன் தள்ள முடியாது அவனாலே. அவன் விரட்டினா கூட நம்ம அதுலேயே தான் ஒட்டிட்டு இருப்போம், விரட்டவும் மாட்டான். ஆகவே இந்த பேரொருள் உடைமை அவன் எந்த பயனையும் கருதி எந்த செயலையும் செய்வதில்லை. அவனிடம் முற்றறிவு இருக்கிறது, நிரம்ப அவனுக்கு இருக்கிற அவன் தான் முழுமையான அறிவு படைத்தவன். அறிவினுடைய தொழில் என்னன்னு கேட்டீங்கன்னா, யாருக்காவது துன்பம் வந்தால் துன்பத்தை நீக்குதல். அறிவினான் ஆவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. திருவள்ளுவர் ஒருத்தன் அறிவு ரொம்ப இருக்குன்னு வச்சுங்க, அவன் மற்றவருடைய துன்பம் களைவான். துன்பத்தை களையறதுதான் அவனுடைய செயல். அறிவுடையனுடைய செயல் என்னன்னா மற்றவன் துன்பப்பட்டால் துன்பத்தை அவன் களைய வேண்டும். ஆகவே அவன் முற்றறிவுடையவனாக இருக்கிறான். அந்த முற்றறிவுடையவன் இறைவன் இந்த உயிர்களுக்கு நேருகின்ற துன்பத்தை துடைப்பதற்காக இந்த பிரபஞ்சத்தை, இந்த ஒரு குணத்தை வைத்துக் கொண்டுதான் இந்த உலக இயக்கமே நடைபெறுகிறது. அவன் சங்கல்பிக்கிறான் இந்த உயிர்கள் எல்லாம் துன்பப்படுகின்றன, இந்த துன்பப்படுத்துவதற்கு காரணமாக ஆணவமலம் இருக்கிறது, இந்த உயிர்களிடமிருந்து ஆணவமலத்தை நீக்கி வைத்து இந்த உயிர்களுக்கு சாஸ்வதமான பேரின்ப வாழ்க்கையை நாம் தர வேண்டும் என்று நினைப்பதன் காரணமாகத்தான் இந்த பிரபஞ்சத்தையே அவன் இயக்குகிறான். அவனுடைய இயக்கம் அடுத்தது ஏழாவது முடிவில் ஆற்றல் உடைமை. அனந்த சக்தி, முடிவில்லாத ஆற்றல் உடைமை, அனந்த சக்தி. சிவபெருமான் அவனுடைய அறிவு இருக்கிற அளவுக்கு ஆற்றலும், அறிவு இருக்கிற ஆற்றலும் பெருகி இருக்கும் இல்லையா. அறிவினாலான ஆற்றல் ரொம்ப பெருசு. அந்த சக்தி எல்லா சக்திகளையும் வசப்படுத்தி தான் நினைத்தபடி இயக்கவல்ல ஆற்றல். இந்த பிரபஞ்சம் சாதாரணமா நம்மிடம் இருக்கின்ற ஒரு சிறு வீடு கட்டணும்னாலே நமக்கு எவ்வளவு சிரமமா இருக்கு பாருங்க. ஆள்கள் எல்லாம் இயக்கி அவைகளெல்லாம் செய்ய வச்சு ஒரு வீடை கட்டி முடிக்கிறதுக்கு, ஒரு கோயிலை கட்டி முடிக்கிறதுக்கு நமக்கு பலகாலம் ஆகிவிடுகிறது. உடனே நினைச்ச உடனே முடியுதா? ஆனா சிவபெருமான் இந்த மாயையே தன்னுடைய, அவன் மாயை வந்து அவனுக்கு பரிக்கிரக சக்தி என்று சொல்லப்படும் பின்னாடி நம்ம சொல்லுவோம். தன்னுடைய சங்கல்பத்தினால் அவன் எழுந்திரிச்சு போய் வேலை செய்யறதில்ல, நம்ம எல்லாம் எழுந்திரிச்சு போய் வேலை செய்ய வேண்டியிருக்கு. சிவபெருமான் எழுந்திரிச்சு போய் வேலையெல்லாம் செய்ய வேண்டியதில்லை, அவனுடைய சங்கல்பம் மாத்திரம். சங்கல்பம் அவனிடமிருந்து தோன்றி விட்டால் போதும் செயல்பட்டு போயிடும். அப்படிப்பட்ட முடிவில் ஆற்றல் உடைமை. நமக்கெல்லாம் இந்த பாட்டில தூக்கிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே நிக்க நின்னா என்னால நிக்க முடியாது. சின்ன பொருள் தானுங்க, ஒரு லிட்டர் தண்ணி இருக்கும், இதை தூக்கிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நின்னுன்னா கை கடுத்து போய் கிலோ வச்சிருவோம். ஒரு மில்கி வேயை சுத்தி வர்றதுக்கு எவ்வளவு நாளாவது 21.5 கோடி ஆண்டுகள். அப்ப அது எவ்வளவு பெருசு இருக்கும்? அதை தன்னுடைய வியாபாரத்தில் அவன் தாங்கிட்டு இருக்கான்னா அவனுடைய ஆற்றலுக்கு நம்ம கணக்கு போட முடியுமா? அது போல ஒன்னு இல்லையே, ஆயிரம் ஆயிரம் அண்டங்கள் அவனுடைய உடம்புல மிதக்கிட்டு இருக்க, எல்லாத்தையும் தாங்கி கொண்டு, அதோடு மட்டுமல்ல இந்த கணக்கற்ற 84 லட்சம் யோனி பேதம் உயிர் வகைகள் எல்லாத்தையும் அவன் அவனுடைய அண்ட வியாபாரத்தில் தாங்கிட்டு இருக்கான். இன்னும் அவனால் படைக்கப்படாத மாயையினுடைய பகுதி இன்னும் இருக்கு. இவ்வளவையும் படைச்சதும் பிறகும் இன்னும் படைக்கு படைச்சு இந்த மாதிரி பொருள்களா வராம அந்த பொருள் நுண் பொருளாகவே மீதி வச்சிருக்கான். கொஞ்சோண்டு படைச்சிட்டு மீதி வச்சிருக்கான், இன்னும் மீதி இருக்கு, நிறைய இருக்கு. இவ்வளவு எல்லாமும் படைக்கப்பட்ட பொருள்கள், படைக்கப்படாத பொருள்கள், இந்த உயிர் வர்க்கம் எல்லாத்தையும் எதுல தாங்கிட்டு இருக்கான்? தன்னுடைய வியாபகத்தில் தாங்கியிருக்கான். ஒரு ரெண்டு குழந்தை, ஒரு யாராவது மூணு குழந்தை பிறந்துடும், ஒரு குழந்தை வந்து டங்குன்னு உட்காரும் மடியில, அடுத்த குழந்தை வர்றதுல அப்படி கையால தள்ளி விட்டுருவாங்க தாயே, சொந்த தாயே. ஆனால் இவ்வளவு பெரிய அண்டங்கள் இங்க குதிச்சுக்கிட்டு இருக்கு, தகு தகு தகுன்னு குதிக்குது. வான் கெட்டு மாறுதம் மாய்ந்து அடல் நீர் மண் கெடினும், பெரிய சுனாமி வருது, பெரிய புயல் வருது, மகாபிரளயம் வருது. இவ்வளவும் வந்து அவனுடைய வியாபகத்தில் நடக்குது. அவன் ஏதாவது அசைறானா? வான் கெட்டு மாறுதம் மாய்ந்து அடல் நீர் மண் கெடினும், தான் கெட்டலின்றி சலிப்பறியா தன்மையன். இந்த பிரபஞ்சத்துல மாயையிலே அவன் படைத்த பொருள்களிலே எந்தவித கலக்கங்களும் நேர்ந்தாலும் அதனால் சிறிது கூட கலங்காதவன், அந்த அசைவே தனக்கு தன்னுடைய மேனில பிரதிபலிக்காத பேராற்றல் படைத்தவன் சிவபெருமான். முடிவில் ஆற்றல் உடைமை, அனந்த சக்தி. இது என்ன விவரிக்கலாம், நிறைய விவரிக்கலாம், ஒன்னொன்னையும் விவரிக்கலாம். நீங்க நிறைய படிச்சிருப்பீங்க, அதனால நிறைய விவரிச்சு மனசுல சிந்தனை பண்ணி பாருங்க. இப்படி கொண்டு போனாலே இந்த வகுப்பு வந்து ஒரு 40 வகுப்பு எடுத்துக்கோம், இவ்வளவு சுருக்கமா சொன்னாலே. அடுத்தது வரம்பில் இன்பமுடைமை, வரம்பில்லாத இன்பமுடைமை. நம்முடைய இன்பத்துக்கெல்லாம் வரம்பு உண்டு. உண்ணுகின்ற பொருளையே, ருசியான பொருள்களையே ஓரளவுக்கு மேல நம்மளால சாப்பிட முடியாது, என்ன உண்டாகும்? தகட்டி போயிடும். ஆஹா, வெரி குட், நல்ல சரியான வார்த்தை, தகட்டி போயிடும், சலிச்சு போயிடும், வேண்டானிடும். நம்முடைய 5 புலன்களாலும் அனுபவிக்கக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் அதுல சலிப்பு உண்டாகிவிடும், கலைப்பு உண்டாகிவிடும், தளர்ச்சி உண்டாகிவிடும், அந்த தள்ளத்தியை தொடர்ந்து என்ன உண்டாயிடும், முதிர்ச்சி உண்டாயிடும், அப்புறம் அனுபவிக்க முடியாத அளவுக்கு உடம்பு போயிடும். ஆனால் இறைவன் வரம்பில் இன்பமுடையவன், அவனுடைய பேராற்றல் உடையவன், பேரறிவுடையவன், பேராற்றலும் பேரறிவுடையவனுக்கு அந்த ஆற்றலினாலும் அறிவினாலும் வரக்கூடிய அனைத்து வகை இன்பங்களும் நிரம்பியவன், அவன் இன்பப் பொருள். ஆனா இன்பப் பொருள் அவனுக்கும் நமக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம் பாருங்க. அவன் இன்பப் பொருள், ஆனால் இன்பத்தை அவன் அனுபவிக்க மாட்டான். அந்த இன்பத்தை யார் அனுபவிக்கிறத? நம்மதான். நம்மதான் அவனை டெஸ்ட் பண்ணி சாப்பிடுறோம். உயிர் வர்க்கத்துக்கு ஒரு பெரிய வசதி என்னன்னு கேட்டீங்கன்னா, அது பாசத்தையும் அனுபவிக்கும், பரம்பொருளையும் அனுபவிக்கும். அந்த மாதிரி ஆற்றலுக்கு உண்டு. அது ஒரு பெரிய தகுதி, அதுக்கு உயிருக்குள்ள ஒரு சிறப்பு அது. ஆகவே இப்படி எண் குணங்களை, அதை வரம்பில் இன்பம் உடைமை, அது திருப்தி. அதுக்கு வந்து சமஸ்கிருத சொல் திருப்தி, திருப்தி. இப்படி எட்டு குணங்களை உடையவனாக பரம்பொருள் இருக்கிறான். இந்த எட்டு குணங்களையும் நம்முடைய திருநாவுக்கர சுவாமிகள் ஒரு திருத்தாண்டவத்தில் சொல்லியிருக்கிறார். அந்த பாட்டை நம்ம தெரிஞ்சுக்கலாமா? நீங்க மனப்பணம் பண்ணிட்டு இந்த பாட்டை சாமிக்கு நேரா சொன்னீங்கன்னா, இப்படி எட்டு குணங்களும் நிரம்பிய பெருமானே, உன்னுடைய அளப்பெரிய விஸ்வரூபம் எங்க இருக்கு, நான் எங்க இருக்கேன், என்னுடைய தாழ்மை எவ்வாறு இருக்கிறது, பெரம்பொருளே உன்னுடைய கருணை எனக்கு காட்டுன்னு சொல்லி நம்ம அந்த மாதிரி நம்ம ஒரு பிரார்த்தனை பண்ணோம்னா, அந்த பிரார்த்தனைக்கு பெருமான் இறங்கி வந்து நமக்கு கருணை கூறுவான். அந்த திருத்தாண்டகம், திருக்கையிலை திருத்தாண்டகத்துல 57வது திருப்பதிகம் 4வது பாடல், ஆட்சி உலகை உடையாய். அந்த பாட்டு பூரா சொல்லணுமா? ஒரு தடவை சொல்லிடுறேன். ஆட்சி உலகை உடையாய் போற்றி, அது தன்வயமுடைமை. எழுதுனீங்கன்னா நாழி ஆகும். எல்லா விதமான வழிபாடுகளும் நம்மிடம் இருக்கின்றன. ஒவ்வொரு சமயத்துல பார்த்தா அரு வழிபாடு மட்டும் இருக்கும், சில சமயத்துல உரு வழிபாடு இருக்கும். அருவுரு வழிபாடு பெரும்பாலும் நம்மகிட்ட தான் இருக்குது. அருவுரு வழிபாடுங்கிறது சைவத்துல தான் இருக்குது, வேற எங்கேயும் கிடையாது. சதாசிவமூர்த்தி உள்ள இருக்கிறாரே, இது சதாசிவ மூர்த்தம் என்று சொல்லப்படுகிறது. சிவசக்தி ஐக்கிய சுரூபம். இதுல வந்து சிவபெருமான், பிரம்மா, சிவபெருமான் ருத்ரன், விஷ்ணு, பிரம்மா மூன்றும் சேர்ந்த உருவம், சக்தியும் சிவனும் சேர்ந்த உருவம், ஜோதி பிழம்பு தான் இங்கு ஒரு உருவமாக ஆக்கப்பட்டு சதாசிவ வடிவமாக இருக்கிறது. இது சகல விதமான உலகாயுத சௌகரியங்கள், ஆன்மீக சௌகரியங்கள் அனைத்தும் தரக்கூடியது. அதனாலதான் மூலமூர்த்தியா எல்லா திருக்கோயில்கள்லையும் சிவலிங்க சுரூபம் எழுந்துள்ளப்பட்டிருக்கிறது. இது போ இது வந்து நமக்கு வந்து அளவில்லாத ஐஸ்வர்யங்களை தரக்கூடிய மூர்த்தி. சதாசிவனே நின் பாதம் போற்றி போற்றி என்று திருஞான சம்பந்தர் சொல்கிறார் அவருடைய திருத்தாண்டகத்துல. அவன் உருவம் கடந்த நிலையில் இருக்கிறான், ஜோதியே. இந்த ஒரு பாட்டுல சொல்றாரு, இந்த மூன்று வடிவங்களையும் சொல்றாரு. இந்த பாட்டு திருவாசக பாட்டு நம்பர் ஞாபகம் இல்லை எனக்கு. பாட்டினுடைய முதல் வரி வேணா எழுதிங்க. சோதியே சுடரே சூழொலி விளக்கே சுரிகுழல் பனைமுலை மடந்தை பாதியே பரணே பால்கொள் வெண்ணீற்றாய் பங்கயத்து அயனுமால் அறியா நீதியே செல்வ திருப்பெருந்துறையில் நிறைமலர் குருந்தம் மேவிய சீர் ஆதியே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்று அருளாயி. அதுல மூன்று வடிவங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன. அவன் ஜோதி சுரூபமாக அருவமாக இருக்கிறான். அருவமும் உருவமும் இல்லாம இங்க சதாசிவமூர்த்தியாக, இது வந்து மூன்றாவது தோற்றம் மாயில, அது மாயை நடத்தும்போது சொல்றேன், இருக்கிறான். அடுத்தது உருவமாகவும் இருக்கிறான், உருவத்திருமேனிகளிலும் இருக்கிறான். சிவபெருமானுக்கு 25 மூர்த்தங்கள் அவனுக்கு இருக்கு, 25 விதமான வடிவங்கள் சிவபெருமானுக்கு இருக்கு. அதுல பிள்ளையாருங்கிறது கூட சிவபெருமானுடைய வடிவம் தான், மகாவிஷ்ணுங்கிறது கூட சிவபெருமான், அரியர்த்தர்னு பேர் இருக்கு. கஜானுகிரகமூர்த்தின்னு பிள்ளையார் வடிவத்தில் இருக்கிறான். இப்படி 25 மூர்த்தங்கள் சிவபெருமானுக்கு வடிவங்கள் இருக்கின்றன. ஏன் அப்படி இருக்கு? ஏன் உருவத்துல இருக்கணும்? அவன் உருவம் இல்லாத பரம்பொருள், இந்த உருவத்துல எதுக்கு இருக்கணும்? ஏன் உருவம் அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் நம்ம சொல்லி ஆகணும். ஒரு சைவ சித்தாந்தி, ஒரு சைவ சித்தாந்தம் பயின்றவர்கள், சைவத்தை முழுமையாக பயின்றவர்கள், அதுக்கு நம்ம பொருள் சொல்லி ஆகணும். அவன் உருவத்துக்கு வருவதற்கு மிக மிக முக்கியமான காரணம் ஒன்று இருக்கு, ரொம்ப நுணுக்கமான காரணம். அதை நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இப்போ ஒரு உயிர் என்பது நம்ம உயிர், உயிர் பொருள், நம்ம உடல் கிடையாது. அத உடல் கிடையாதுங்கிறத நம்ம என்ன, அதை வந்து நம்ம வருகின்ற வகுப்புல அதை வந்து உங்களுக்கு நான் தெளிவா சொல்லுவேன். நம்ம உடல் உயிர் தான் அப்படின்ட்டு. அந்த உயிருக்கு உருவம் உண்டா? நீங்க கேள்விப்பட்டீங்களா, உயிருக்கு உருவம் உண்டா இல்லையா? இல்ல. எதுக்கு உருவம் உண்டு? உடலுக்கு உருவம் உண்டு. இப்போ இந்த உயிர் ஆனோமலை அழுக்கில் தலைப்பட்டதுனால சிவபெருமான் என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா, கருவிகரணங்களை எல்லாம் கொடுத்து இதுக்கு உடம்புங்கிற உருவத்தை கொடுத்தான். யார் கொடுத்தது? சிவபெருமான் தான் கொடுத்தான். ஏன் உடம்பு கொடுத்துருக்கான்னா, இத சுகபோகத்தை அனுபவிக்கிறதுக்கு இல்ல, இந்த உடம்ப வச்சுக்கிட்டு அறிவு பெறுவதற்காக, அறிவு பெறுவதற்கு ஒரு கருவியாக இந்த உடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் முக்கியமான உண்மையான விஷயம். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இது சுகபோகத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ட்டு நம்ம வாழ்க்கையை வீணாக்கிட்டு இருக்கோம். ஆனா சுகபோகத்திற்காக தரப்படல, சில காரியங்களை நிறைவேற்றுவதற்காக கருவியாக இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக அறிவை பெறுவதற்காக, அனுபவத்தை பெறுவதற்காக, இறைநிலை அடைவதற்காக உடம்பு கருவியாக வழங்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே. அப்படி கருவியா பயன்படுத்தினா இந்த மனித பிறவியும் இந்த உலகத்துல வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கருவி, இந்த இறைவன் இந்த உடம்ப கொடுத்திருக்கான் இல்லையா நமக்கு, இந்த உடம்புக்குள் மாட்டிக்கொண்ட இந்த உயிர், இந்த உடம்புக்குள் அடைபட்டிருக்கின்ற உயிர் எதையாவது பற்றி ஒன்றை சிந்திக்க வேண்டுமானால் அது உருவத்தை பற்றி மட்டும்தான் சிந்திக்க முடியும். இதுதான், இது வந்து ரொம்ப ஆழ்ந்த ஒரு தத்துவ உண்மை. யாராவது நிர்குண பிரம்மத்தை வழிபடுகிறேன், உருவமில்லாத பரம்பொருளை வழிபடுகிறேன் சொன்னா அது ஏமாத்துறத வேற ஒண்ணு கிடையாது. அப்படி சொன்னாலும் அவர்கள் ஏதோ ஒரு உருவம் அவர்களுக்கு வரும், ஒரு இது வரும், ஒரு சிவலிங்கம் மாதிரி ஒரு வடிவம் வரும், மேற்க பார்த்து கும்பிடுவாங்க இல்லைன்னா சிலுவை பார்த்து கும்பிடுவாங்க, ஏதாவது ஒன்று வரும். அதெல்லாம் வந்து உருவம் இல்லை கும்பிடல அப்படிங்கறதெல்லாம் தவறு, முடியாது. ஏன்னா மனிதனாக பிறந்தவன், உருவத்தில் கட்டுப்பட்டவன், உருவத்திற்கு வசப்பட்டவன் உருவத்தை பற்றி மட்டும்தான் சிந்திக்க முடியும். அவனால் நிர்குண பிரம்மத்தை சிந்திப்பது முடியவே முடியாது. அது மனித முயற்சிக்கு அப்பாற்பட்டது. யாரோ சில பேர் இருப்பார்கள் தத்துவ ஞானிகள்ல, மிக மிக உயர்ந்த தரத்தில் இருக்கின்றவர்கள், புலன் கடந்து மனம் கடந்து அந்த கரணங்களை கடந்து தன்னுடைய உயிரை செலுத்தக்கூடியவர்கள் இருப்பாங்க. அவங்க வேணா பிரம்மத்தை பத்தி சிந்திக்கலாம். அது யாராவது கோடியில ஒருத்தர் இருக்கலாம். எல்லாராலையும் உருவமில்லாத பரம்பொருளை சிந்திக்கவே முடியாது, முயற்சி மிக கடினம். அவர்கள் வந்து வீணா வேக வெழுது போகும். இந்த அந்தரியோக நிகழ்ச்சியில் நடக்கும், ரொம்ப பேர் தியானம்னு ஒரு மணி நேரம் கொடுப்பாங்க. பாத்தீங்கன்னா உட்காந்துருக்கவங்க தியானம் பண்ணுங்க, இடையறாவது தைலதாரை போன்று கடவுளிடம் உங்களுடைய சிந்தனையை செல்லட்டும்னு சாமி சொல்லுவாங்க. எல்லாரும் உட்கார்ந்து இருப்பாங்க, ஒரு ரெண்டு மூணு பையன் சுத்திட்டே நிப்பான், சில பேர் கொரன்னு கொரட்ட விடுவாங்க, சில பேர் அசந்துக்கில் விழுந்துருவாங்க, அந்த பையன் தட்டி விட்டு எழுப்பி விடுவான். ஏன்னா தூங்குறவங்களை எழுப்பி விடுறதுக்காக ரெண்டு மூணு பையன் நிப்பாங்க. அது வந்து அந்த உருவ தியானம் வந்து முதிர்ச்சி அடைந்த பிறகு உருவம் கரைந்து போய் அறுவ தியானத்துக்கு அது கொண்டு போகும். அது நிச்சயமா போகுங்க. அதாவது ஒன்று ஒன்று வழிகாட்டும், ஒன்றுக்கு மேல ஒன்று வழிகாட்டும். நம்ம எந்த நிலைக்கு போகணும்னா சிவபெருமான் வந்து அவங்க கையில உங்களை ஒப்படைச்சிட்டீங்கன்னா நீங்க எந்த நிலையில இருக்கீங்களோ அந்த நிலையில இருந்து அவன் தூக்கிட்டு போறதுக்கு அவன் தயாரா நினைக்கிறான். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், இது சின்னது அது பெருசுன்னு நினைக்கிறோம். உருவத்தை பற்றி சிந்திப்பது மிக எளிது அப்படின்னு சொன்னா கூட, நீங்க ஒரு உருவத்தை, சிவபெருமானுடைய ஒரு உருவத்தை வைத்துக் கொண்டு நீங்க வந்து இதை இது ஒரு ரெண்டு நிமிஷம் அதை பார்த்துட்டு கண்ணை மூடிக்கிங்க, மறுபடியும் இந்த உருவத்தை மனசுக்குள்ள கொண்டு வந்து பாருங்க. அதெல்லாம் பிராக்டிஸ் தான். நம்ம வந்து இப்போ இதெல்லாம் வந்து பேச்சுக்குரியதே கிடையாது, செஞ்சு பார்க்கணும். இதை கண்ணை மூடிட்டு பாத்தீங்கன்னா நெத்தி மட்டும் தெரியும், மூக்கு எப்படி இருக்குன்னு தெரியாம போடும். நீங்க என்ன செஞ்சு பாருங்க, எல்லாம் அனுபவமான பேச்சு. அப்புறம் மூக்கு பத்தி சிந்திச்சிங்கன்னாக்கா மேல நெத்தி இருக்கிறது இதுக்கு விஷனுக்கு வராது, விஷன் நம்முடைய பார்வைக்கு வராது. அப்புறம் உதட்டில புன்முறுவல் பூக்குறாரா கோபம் வச்சிருக்காரா சிரிக்கிறாரான்னு தெரியாது. அப்புறம் மறுபடியும் பாத்துக்கணும். இதை கொண்டுட்டு வந்து தியானத்துக்கு கொண்டு வரதுக்கே நீங்க பல மாதங்கள் ட்ரைனிங் எடுத்துட்டீங்கன்னா இதை முழுசா உங்களுடைய தியானத்துக்கு கொண்டு வர முடியும். உருவத்தை கொண்டு வருவதற்கு, தியானத்தை கொண்டு வருவதற்கே நீங்கள் வந்து பல மாதங்கள் பயிற்சி எடுத்துக்கணும், பல மணி நேரங்கள் பயிற்சி எடுத்துக்கணும். யார் அது மாதிரி எடுத்து பார்த்துருக்கா, எடுத்து பாருங்க. அப்போ இதையே கொண்டு வர்றதுக்குன்னா அப்ப உருவம் இல்லாத விஷயத்தை நினைக்கும் பொழுது வேற தாட்ஸ் தான் வரும், வேகா என்ன போகும், வீணா எண்ணம் போயிட்டு இருக்கோம், ஒண்ணுமே நிக்காது. கடைசியில வந்து அந்த உட்கார்ந்திருந்த நேரம் பூரா தியானத்துல உட்கார்ந்திருந்தேன்னு சொல்லலாமே தவிர அதனால் உங்களுக்கு எந்த விதமான பயனும் ஏற்படாது. இது தெரியும் சிவபெருமானுக்கு. அதனாலதான் அவர் என்ன செஞ்சிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, வழிபாட்டிற்கு தன்னை இந்த உயிர்கள் பற்றி பிடிக்க வேண்டும் என்பதற்காக, உயிர்கள் எந்த தரத்தில் இருக்கிறார்களோ அந்த தரத்திற்கு நம்மை அவர்கள் பற்றி பிடிக்க வேண்டும் என்பதற்காக அருவமாகவும் அருவுருவமாகவும் உருவமாகவும் அவன் வந்திருக்கிறான். நாம் உடலில் இருப்பதினால், உடலை பற்றி அதிகமாக உடலில் இருக்கின்றவர்கள் உருவத்தை அல்லாமல் மற்ற விஷயங்களை சிந்திக்க முடியாது என்பதற்காக அவன் வந்து உருவத்திற்கு அப்பாற்பட்ட பரம்பொருள் கீழே இறங்கி இந்த மண்ணுலகத்திற்கு வந்து தன்னுடைய அருளிய திருமேனியாக கொண்டு உருவம் எடுத்துக்கொண்டு இருக்கிறான். இதான் உண்மையான விஷயம். இல்லைன்னா அவன் உருவம் எடுக்கும் உருவம்னு கிடையாது, அவனுக்கும் உருவம் கிடையாது. இதை தெளிவா நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அவனுடைய திருமேனிகள் எல்லாம் அருளால் மேற்கொண்ட திருமேனிகள், நம்ம போல பௌதிக திருமேனிகள் கிடையாது. இது வந்து மலங்கள் நிறைந்தது, இந்த உடம்பு நாற்றம் மிகுந்தது, எல்லா விதமான இழிவுகளுக்கும் உட்பட்டது. அவனுடைய திருமேனி தன்னுடைய கருணையே உருட்டி திரட்டி அவன் திருமேனியாக வைத்திருக்கிறான். அருளே அவனுடைய திருமேனி, அது சாநித்தியம் நிறைந்தது. அருள், அருள் வைப்ரேஷன், அந்த அதிர்வுகள்னு சொல்றாங்க இல்லையா, அந்த அருள் அதிர்வுகள் நிரம்பி இருக்கின்ற திருமேனியை அவன் அந்த உள்ள வச்சிருக்கிறான். நீங்க போய் பார்க்கும் பொழுது அதில் இருந்து கிளம்பி வருகின்ற சாநித்தியம் உங்களெல்லாம் வந்து ஆகர்ஷணம் செய்கிறது, உங்களெல்லாம் வந்து அதிர்வு அடைய செய்கிறது. அருள் உணர்வுகளை உங்களுக்கு உண்டு பண்ணுங்க. அவன் திருமேனி 25 திருமேனி வச்சிருக்கானா, ஒவ்வொரு திருமேனியும், ஏன்னா குழந்தைக்கு வந்து பிசைஞ்சு கொடுத்த சாதம் ஒரு குழந்தைக்கு பிடிக்குது. அப்படியே சில பேருக்கு அந்த பிசையாம அந்த சாதம் வந்து முடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி சரசம் போட்டு சாப்பிடணும்னு ஒரு குழந்தை ஆசைப்படுது. எத்தனை குழந்தை எத்தனை விதமா ஆசைப்படுது. அதுபோல இந்த மண்ணுலகத்தில் உள்ள உயிர்கள் 25 வகையா நம்மளை தரிசிக்கட்டும். யாருக்கு என்ன வடிவம், அவன் விட்டுட்டு நம்மளை விட்டு போயிடக்கூடாது. அவனுடைய கருணை பாருங்க, நம்ம விட்டுட்டு அவன் அகலக்கூடாது என்பதற்காக உருவமில்லாத பரம்பொருள் 25 வடிவங்களை எடுத்துக்கொண்டு, உனக்கு இந்த மாதிரி வந்தா உனக்கு பிடிக்குமா, மண்டி போட்டு வந்தா பிடிக்குமா, நின்றுகிட்டு வந்தா பிடிக்குமா, உட்காந்துட்டு வந்தா பிடிக்குமா, நான் எப்படி இருந்தா உனக்கு பிடிக்கும், அப்படி நான் வர்றேன் அப்படின்னு வர்றான். அவனுடைய கருணை நீங்க நினைச்சு பாருங்க, அளப்பற்ற கருணை. அந்த கருணையின் காரணமாக சிவபெருமான் இத்தனை வித வடிவங்களில், அது 25 வடிவம் என்னன்னு நான் பின்னாடி உங்களுக்கு சொல்றேன்.